ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பதவுரை ஆகியவற்றை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 2ஆம் சூத்திரத்து 3ஆம் அதிகரணத்திலே தத்துவங்களுடைய தோற்றத்தினையும் தொழிற்பாட்டினையும் சொல்லி வருகின்ற பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அப்பகுதியிலே சுத்த தத்துவங்களுடைய தோற்றத்தினை இயல்பு பற்றி முந்தைய சூத்திரத்திலேயே கூறி அருளியிருப்பதனாலே இந்த 2ஆம் சூத்திரத்து 3ஆம் அதிகரணத்திலே அசுத்த தத்துவங்களுடைய தோற்றத்தினையும் தொழிற்பாட்டினையும் கூறி அருள்கின்றார். சிவபெருமான் தலைவனாய் விளங்கி இந்த தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து உயிர்களோடு கூட்டி காரியப்படுத்துகின்றான் என்ற அந்த செய்தியினை இந்த 3ஆம் அதிகரணம் தனக்கு பொருளாக கொண்டுள்ளது. சூத்திரத்திலே தலைவனாய் என்று வருகின்றது. ஒரு சூத்திரத்தினை பல்வேறு கூறுகளாக பிரித்துக் கொண்டு ஒவ்வொரு கூறாக எடுத்துக்கொண்டு அதன் மேல் எழக்கூடிய தடைகளை வாங்கி அந்த தடைகளின் பொருந்தாமையை எடுத்துச் சொல்லி அந்த கூறுகள் உணர்த்துகின்ற கருத்தினை நிலைநாட்டுதல் தான் அதிகரணம் என்று சொல்லப்படும். அதிலே முதல் கூறு உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்ற அந்த அத்துவித சம்பந்தம், அதனை தடையுடைகளால் சாதித்தது முதல் அதிகரணம். 2ஆம் கூறு அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல சொல்லும்பொழுது இந்த கண்மமாகிய இருவினை குறித்த தடையுடைகளை எல்லாம் நாம் 2ஆம் அதிகரணத்திலே பார்க்கணும். அது விரிவானது. இந்த 3ஆம் அதிகரணத்திலே அப்படி கண்மத்து ஆணையின் உயிர்கள் செல்லும்படிக்கு முதல்வன் எவ்வாறு விளங்குகின்றான்? தலைவனாய் விளங்குகின்றான். தலைவனாய் என்று சொல்லும்பொழுது அவன் தலைவனாய் விளங்கி கண்மத்துக்கு ஏற்ப உயிர்கள் பிறந்து இருந்து இறந்து வரும் பொருட்டு இந்த உயிர்கள் பிறத்தல் இறத்தல்களை புரியும் வண்ணம் கண்மத்திற்கு ஏற்ப முதல் காரணம் ஆயின் என்றும் தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து தருகின்றான் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த 3ஆம் அதிகாரம். அதிலே அந்த முதல் காரணம் ஆயை பற்றி ஒரு பாடலே அதனுடைய இயல்புகளை எல்லாம் தெள்ள தெளிவாக இனிய ஓசையும் இனிய பொருட்சிறப்பும் வாய்க்கும் வண்ணம் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அற்புதமாக அருள் செய்தார். அந்த பொன்மகடத்திலே சிறந்த ரத்தினக்கல்லை பதித்தார் போல அதற்கு மிகச்சிறந்த முறையிலே விசேட உரை ஒன்றினை நம்முடைய மாதவ சிவஞானிகள் அருளி செய்தார். அந்த விசேட உரையிலே சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முதல் காரண மாயையானது பிறர் கூறுகின்ற முதல் காரண இலக்கணங்களிலிருந்து எவ்வாறு வேறுபட்டு விளங்குகின்றது என்று கற்போர் உளங்கொள்ளும் வண்ணம் அற்புதமாக உணர்த்தி அருளினார். அதன் பிறகுதான் தத்துவங்கள் அவற்றினுடைய தோற்றம் தொழிற்பாடு போன்ற செய்திகள் வந்தன. அதிலே வித்யா தத்துவங்கள் தான் அசுத்த தத்துவங்கள்ல முதன்மையில் இருப்பவை. அந்த வித்யா தத்துவங்களுடைய தோற்றத்தினையும் தொழிற்பாட்டையும் சொல்லி வருகின்ற பாடல்களிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற இந்த தத்துவங்களினுடைய தோற்றம் தொழிற்பாடு எல்லாம் பார்க்கும் புருட தத்துவம் வரைக்கும் பார்த்து விட்டோம். ஆகவே வித்யா தத்துவங்கள் 7 குறித்து தோற்றமும் தொழிற்பாடும் பார்த்து விட்டோம். இந்த புருட தத்துவத்தை சொல்லும் பொழுது மாதவ சிவஞானிகளுடைய உரை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், காலம் நியதி கலை வித்தை அராதம் என்ற இந்த 5 தத்துவங்களோடும் உயிரானது கூடியிருந்து புருடன் என பெயர் பெறுகின்றது என்பதுதான். இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற இந்த 5 தத்துவங்களையும் பஞ்ச கஞ்சுகம் என்பார்கள், 5 சட்டைகள் போன்றவை. இவற்றோடு ஆன்மா கூடிய போது அது பஞ்ச கஞ்சுகன் என்று பெயர் பெறும். 5 சட்டைகளை அணியப்பெற்றவன். அப்படி காலநியதி முதலிய 5 தத்துவங்களோடு கூடி பஞ்ச கஞ்சுகனாய் ஆன்மா நிற்கும் பொழுதுதான் அந்த ஆன்மாதான் புருடன் என்று வழங்கப்பெறும். இதுதான் உண்மையான உரை. ஒரு சாரார் இந்த 5 தத்துவங்களின் கூட்டத்தையே பொருடகத்துவம் என்று மயங்கி கூறுவர். ஆனால் நமக்கு சிவஞான சுவாமிகள் இந்த சித்தியார் பாடலில் இருந்து ஆன்மா நிச்சயம் புருடனாகி, புருடனாகின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் பொதுமையின் நிற்பன் என்றே என்று கூறினார். பொது வகையால் புருடன் என்று நிற்பான். ஆகையினாலே இவ்வாறு இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்து தத்துவங்களோடும் கூடி ஆன்மா புருடன் என்று நிற்பது பொது வகையால் புருடன். ஐந்தோடும் கூடினால் ஆன்மா வந்து புருட தத்துவம்னு பெயர் பெறுகிறது. ஆனால் இப்போதும் கூட இது பொது வகையால் புருடனாயிருக்கின்றது. சிறப்பு வகையால் புருடனாயிருப்பதே போது என்று சொன்னால், பிரகிருதியிலிருந்து நீ பார்க்க இருக்கின்ற தத்துவம் அது பிரகிருதி. அந்த பிரகிருதியிலிருந்து பஞ்ச கிளேசம் என்று ஐந்து காரியங்கள் தோன்றும். அவை வந்து என்னவென்றால் அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி என்பன. ஆக தத்துவங்களிலே வருகின்ற அகங்காரம் வேறு, இது வேறு. இது பஞ்ச கிளேசங்களிலும் ஒரு அகங்காரம். அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி, இந்த ஐந்தும் வந்து பிரகிருதியிலிருந்து தோன்றுவன. இவற்றை பஞ்ச கிளேசம் என்று ஆகமங்கள் வழங்குகின்றன. அந்த பஞ்ச கிளேசத்தோடும் ஆன்மா கூடியவழி சிறப்பு வகையால் புருடன். இதுல வந்து முக்கியமான செய்தி என்னவென்றால், பிரளயாகர ஆன்மாக்கள் கூட காலம் நியதி கலை வித்தை அராகணும் இந்த ஐந்து தத்துவங்களோடும் கூடி பொது வகையால் புருடனாக இருக்கின்றன. ஆனால் பிரகிருதியின் காரியமாகிய அந்த அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசத்தோடு கூடுவது சகலான்மா மட்டும்தான். மும்மலங்களையும் உடைய சகலான்மாவுக்கு தான் பிரகிருதி மாதையினுடைய சம்பந்தம் உண்டு. இருமலங்கள் மட்டுமே உடைய பிரளயாகலருக்கோ ஒருமலம் உடையவருக்கு அசுத்தமாய சம்பந்தமே இல்லை. அதனால அந்த இடத்துல நமக்கு ஐயம் வரப்போறதில்லை. இருமலங்களுடைய பிரளயாகலர் சிறப்பு வகையால் புருடனாய் நிற்றல் இல்லை. ஏனென்றால் பிரகிருதியின் சேர்க்கை அவர்களுக்கு கிடையாது. மும்மலங்களை உடைய சகலவர்க்கத்துட்பட்ட ஆன்மாக்கள் தான் காலம் நியதி போன்ற அந்த ஐந்தோடும் கூடுவதோடு மட்டுமன்றி இந்த பிரகிருதியில் தோன்றக்கூடிய இந்த அவிச்சை முதலிய இந்த ஐவகை குற்றங்களோடும் சேர்ந்து சிறப்பு வகையாலும் புருடனாக நிற்பர். இந்த செய்திகள் எல்லாம் மாதவ சிவஞானிகள் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். சாத்திரங்களிலிருந்து நாம் நேரடியாக உணர முடியாது. அதான் ஒரு சாரார் என்ன சொல்லிவிடுகின்றார்கள் என்று சொன்னால், சாத்திரங்கள் தான் இல்லையே, அப்ப சிவஞான சுவாமிகளா எழுந்ததுதான் அப்படின்றாங்க. அப்படி இல்லை, இல்லாமல் எழுத மாட்டார். நம்முடைய வைகண்ட சாத்திரங்கள் இல்லை என்பதற்காக வேண்டி அது சிவாகமத்திலே இல்லை, அது சைவ சித்தாந்த கருத்திலேயே சொல்ல முடியாது. வைகண்ட சாத்திரங்கள் அனைத்தையும் உரைக்க எழுந்தன அல்ல, இவை வழிநூல்கள் தான். எப்படி அந்த சாத்திரங்களே சொல்கின்றன, நம்ம சித்தியாரிலே நம்ம பார்க்க போறோம், எட்டாம் சூத்திரம் வரும்போது பார்ப்போம். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினார் என்று சித்தியார் ஆசிரியரே சொல்றார். இப்ப அருமறையும் ஆகமும் தான் முதல் நூல். ஏன் முதல் நூல் கேட்கிறியா? அனைத்தும் உரைக்கையினார், எல்லா செய்திகளையும் எடுத்து சொல்வதனால். ஆக வழிநூல்கள் வந்து அதிலே சிறப்பாக சில செய்திகளை தேர்ந்தெடுத்து அவற்றை விளக்கிச் செல்லும், மற்றவற்றை கோடிட்டு காட்டும். இதுல கோடிட்டு காட்டியிருக்கிறார், சிறப்பு வகையாலும் புருடன் என்று ஆன்மா நிற்பதற்கு இடம் உள்ளது என்பதை எப்படி காட்டியிருக்கிறாரு? இப்போ அந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்து தத்துவங்களோடும் ஆன்மா கூடி புருடனிடம் நிற்கின்றான். எவ்வாறு புருடனிடம் நிற்கின்றான்? பொதுவகையால் புருடனிடம் நிற்கின்றான். ஆன்மா நிச்சயம் புருடனாகி பொதுமையில் நிற்பான் என்றே. அப்ப பொதுவகையால் இப்பொழுது புருடனாயிருக்கிறான்னு சொல்லும் பொழுது அப்ப சிறப்பு வகையால் புருடனாய் நிற்றல் என்ற நிலையும் உண்டு என்பதை கோடிட்டு காட்டியருள்வதை நாம் நம்முடைய சிவஞான சுவாமியின் உரை கொண்டு தெரிய வேண்டும். ஆகையினால் போகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாதான் புருடன் என்பதை தெளிவாக உணர வேண்டும். இனி அடுத்த பாடலிலே பிரகிருதி மாயை குறித்த செய்திகளையும் அந்த பிரகிருதி மாயிலிருந்து தோன்றக்கூடிய குணதத்துவம் குறித்த செய்திகளையும் அந்த குணதத்துவத்தினின்றும் தோன்றக்கூடிய புத்தி தத்துவம் குறித்த செய்தியையும் தொகுத்து சொல்கின்றார்கள். அந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வரும் குண வடிவாய் மூல பிரகிருதி கலையில் தோன்றி தருங்குணம் மூன்றாய் ஒன்றில் தான் மூன்றாய் மும்மூன்றாகும் இருங்குண ரூபமாகி இயங்கிடும் எங்கும் ஆன்மா பெருங்குண வடிவாய் போக சாதனம் பெந்தமாமே என்ன. இந்த பாடலுக்கு நம்முடைய 16வது வட்டத்து குருமூர்த்தியினுடைய பதவுரையை காண்பது நமக்கு மிகவும் துணை செய்யும். மூலப்பிரகிருதி எவ்வாறு தோன்றுகின்றது, எதிலிருந்து தோன்றுகின்றது என்று சொல்கின்றார். அந்த பாடலிலே வருங்குண வடிவாய் மூலப்பிரகிருதி கலையில் தோன்றி என்று இருக்கின்றது. இதை எவ்வாறு நாம் சொற்களை முன்னர் பின்னர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பதவுரையிலே காட்டியருள்கின்றார்கள். மூலப்பிரகிருதி கலையில் வரும் குண வடிவாய் தோன்றி என்று வைத்துக் கொள்ளும். ஒரே அடியில தான் எல்லா சொற்களும் இருக்கின்றன. கொஞ்சம் அந்த சொற்களை வந்து முன்ன பண்ண வச்சுக்கிட்டா, மூலப்பிரகிருதி அதாவது மூலப்பகுதியானது, இந்த மூலப்பகுதியை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்வா, அப்போ நம்ம ஆன்ம தத்துவங்களை பற்றி தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். அந்த புருட தத்துவங்களோடு முடித்தோமே, அந்த புருட தத்துவத்தோடு வித்யா தத்துவங்கள் முடிந்து விட்டன. இனி மூலப்பிரகிருதியும் தொடங்கி இருக்கின்றார். இப்ப மூலப்பிரகிருதியிலிருந்து இப்ப ஆன்ம தத்துவங்களை கூட தொடங்குகின்றார். அவை 24 என்று நாம் அறிவோம். மூலப்பிரகிருதி என்பதை மூலப்பகுதி என்றும் வழங்குவார்கள். மூலப்பகுதி எதிலிருந்து வருகின்றது? கலையில் வரும், கலையினின்றும் வருகின்றது. அதான் அப்போ மாயையிலிருந்து முதலிலே காலம், நியதி, கலை என்ற மூன்று தத்துவங்கள் தோன்றின. அந்த கலையிலிருந்து தான் வித்தை என்ற தத்துவம் தோன்றியது, வித்தையிலிருந்து அழாகம் தோன்றியது என்றெல்லாம் பார்த்தோம் சென்ற பாடல்களிலே. அப்ப கலையிலிருந்துதான் வித்தை, வித்தையிலிருந்து அழாகம். இப்ப கலையிலிருந்து அந்த வித்தை தோன்றுவதோடு மட்டுமல்லாமல் அதே கலை என்ற தத்துவத்திலிருந்துதான் மூலப்பகுதியும் தோன்றியது. பிரகிருதி மாயை என்று இதை தனியாக கூட இதுக்கு மாயையும் அடை கொடுத்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஆன்ம தத்துவங்கள் 24 அது வந்து முதல் காரணமாக இருப்பதனாலே எல்லாத்துக்கும் பரம முதல் காரணம் வந்து மாயை தான். இருந்தாலும் அந்த பிரகிருதி மாயை வந்து அந்த ஆன்ம தத்துவங்களை வந்து தன்பாலிருந்து அது தோன்றும் வண்ணம் விளங்குகின்றது. ஆகையினால இந்த பிரகிருதியை வந்து மாயைன்னு ஒரு அடை கொடுத்து சொல்றாங்க. ஏன்னா இதுலிருந்து அப்படி வழி வழியா 24 தத்துவங்கள் வரப்போகுது. ஆகவே இதை பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. மூலப்பகுதி, இந்த மூலப்பகுதி கலையிலிருந்து தான் தோன்றியது. வித்தை எவ்வாறு கலையிலிருந்து தோன்றியதோ அது மாதிரியே மூலப்பகுதியும் கலையிலிருந்து தான் தோன்றது. சரி, இது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா குணவடிவா இருக்கின்றது. குணம்னா இந்த இடத்துல மூன்று குணங்கள், அவை சாத்வீகம், ராசதம், தாமதம். சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம். இதை வந்து தமிழ் வழக்குக்கு ஏற்றபடி சத்துவ குணம், ராசத குணம், தாமத குணம் என்று வழங்குவார்கள். வடமொழியில சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பார்கள். வடமொழியிலேயே சுருக்கி சொல்லும்போது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று சுருக்கியும் வடமொழியிலே சொல்வார்கள். தமிழிலே அந்த வடமொழி சொற்களை அப்படியே எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் மொழிக்கு ஏற்றபடி மாற்றி அதை சொல்கின்றார்கள். அதை சொல்லும் பொழுது இந்த மூலப்பகுதியானது கலையிலிருந்து தோன்றி குணவடிவாய் வருகின்றது. மூன்று குணங்களின் கலவையாக இது கலா தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றது. மூலப்பகுதி கலையினின்றும் வருகின்ற அவ்வியத்த குணவடிவாய். அவ்வியத்த குணம்னா என்ன? இந்த மூன்று குணங்கள் தான், இதை வந்து சாத்வீகம், ராஜசம், தாமதம்னு அப்படி தனித்தனியே பிரிந்து விளங்க மாட்டான். இதுல மூலப்பகுதிக்குள்ள, மூலப்பகுதிக்குள்ள இந்த குணங்கள் எல்லாம் ஒன்றாக கலந்துதான் இருக்க முடிய, பிரித்து பிரிந்து விளங்க மாட்டான். அதுதான் வந்து அவ்வியக்தம்னு சொல்றாங்க. அவ்வியக்தம் என்பது பிரிந்து விளங்காமல், பிரிந்து விளங்காமல் சேர்ந்து விளங்குவது, அதுதான் அவ்வியக்தம். அவ்வியத்த குணவடிவாய் முதல்வன் ஆணையாலே தோன்றி. இந்திய பாடல்ல சொல்லும் போது தத்துவங்களை பற்றி, அந்த தத்துவங்களின் தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய முதல் பாடல்ல சுவாமிகள் குறிப்பா சொன்னாங்க, முதல்வன் ஆணையால், நாயகன் ஆணையாலே வந்தது. அந்த தத்துவங்களை பத்தி சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாவற்றிலையும் இந்த நாயகன் ஆணையாலே என்பதை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அறிவுறுத்தினார்கள். ஆகிய பதவுரையிலே நம்முடைய குருமூர்த்திகள் கடைபிடித்து சிறப்பாக அதை வந்து நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். முதல்வனுடைய ஆணையால் என்ன? கலை தத்துவத்திலிருந்து மூலப்பகுதி அதுவா தோன்றிடுமா? இல்ல, முதல்வன் ஆணையினாலே தோன்றி தருங்குணம் மூன்றாய். அந்த மூலப்பகுதியிலிருந்து மூன்று குணங்கள் தோன்றும். அதான் மூன்று குணங்களும் வந்து பிரிந்து விளங்காமல் ஒன்று திரண்டு விளங்கியது மூலப்பகுதியில. அது அவ்வியக்த நிலை. பிரிந்து விளங்குவது வியக்த நிலை. அவ்வியக்தம் வியக்தம், பிரிந்து விளங்குதல். தன்கண்ணின்றும் வியர்த்தமாய் தரப்படும் குணதத்துவம். அந்த குணதத்துவம் எப்படி இருக்கு? மூன்று குணங்களும் பிரிந்து விளங்குது. சாத்வீகம் முதலிய மூவகையாய், சாத்வீகம், ராஜசம், தாமதம், அந்த முக்குணங்களும் அப்பந்தான், அந்த பிரிவு அப்பந்தான் இருக்கு. மூலப்பகுதியில சாத்வீக குணம்னோ, ராஜச குணம்னோ, தாமத குணம்னோ அப்படி பிரிந்து விளங்குற, சேர்ந்து இருந்தது, அது அவ்வியத்தம். அந்த மூலப்பகுதியிலிருந்து எது தோன்றுகின்றது? குணதத்துவம். அது வியத்தம். ஏன் வியத்தம்ங்கிறோம்? சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு மூன்று குணங்களும் தனித்தனியே பிரிந்து விளங்குகின்றன. அது குணதத்துவம். அது குணம்தான், அந்த தத்துவமே குணம் தான். அதான் குணமாகிய தத்துவம் என்ற குறளிலே குணதத்துவம் சொல்லப்படுகின்றது. அப்புறம் ஒன்றின் தான் மூன்றாயும் மும்மூன்றாகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு குணமும் வந்து மூன்று வகைப்பட்டு மொத்தம் ஒன்பது வகையா இருக்கும். அதுதான் சொல்றாங்க குருமூர்த்திகள், ஒவ்வொன்று முத்திரப்பட்டு ஒன்பது வகையா. எப்படி சாத்வீகம் ராஜசம் தாமசம் இருக்கு இல்லையா, இதுல வந்து சாத்வீக குணத்தை எடுத்துக்கொண்டார், அதிலும் மற்ற ரெண்டு குணங்களின் கலப்பும் இருக்கும் இல்லையா. கலப்பில்லாத தூய சாத்வீக குணமும் இருக்கிறது, மற்ற ரெண்டு குணங்களின் கலப்போடும் அது இருக்கின்றது. எப்படின்னா சாத்வீகத்தில் சாத்வீகம், இது மற்ற குணங்களுடைய கலப்பங்க இல்ல. சாத்வீகத்தில் ராஜசம், அப்புறம் சாத்வீகத்தில் தாமசம், இப்படி மூன்று வகை. இதே மாதிரி ராஜசத்தில் சாத்வீகம், ராஜசத்தில் ராஜசம், ராஜசத்தில் தாமசம், அப்புறம் தாமசத்தில் சாத்வீகம், தாமசத்தில் ராஜசம், தாமசத்தில் தாமசம் என்று இவ்வாறு ஒவ்வொன்றும் முத்திரப்பட்டு இப்படியெல்லாம் அழகாக வகுத்து சொல்வதை நாம் சைவ சித்தாந்தத்திலே பல இடங்களில் பார்க்கலாம். சரியை கிரிய யோக ஞானம் சொல்லும் போது கூட இப்படி பகுத்து சொல்வார், சரி ஒவ்வொன்றையும் நன்னான்காக சொல்வார். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இங்கேயும் சொன்னார்கள், சாத்வீகத்தில் சாத்வீகம் முதலாக ஒன்பது சொன்னார்கள். சாத்வீகத்தில் சாத்வீகம் போது என்ன அப்படின்னா வந்து மற்ற குணங்கள் வந்து மேம்படாமல் சாத்வீக குணத்தை சார்ந்தவர்களுக்கு கூட வந்து அவ்வப்போது பிற குணங்களின் பிற குணங்கள் தலை தூக்குதலை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம புராணங்கள் இதிகாசங்களில் வந்து அந்த பாத்திரங்களை பார்த்தோம் என்றால் சிறந்த பாத்திரங்களை வந்து நாம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம், சாத்வீகமாக உள்ளவர்கள் சான்றோர்கள்லாம் சாத்வீக குணமிக்கவர்கள். ராஜச குணமிக்கவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் வந்து நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள், ஆனால் செருக்கு மிக்கவர்களாகவும் கோபம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். உழைப்பவருக்கும் அதற்கேற்றபடி செருக்கும் இருக்கும், என்ன விட்டா யார் உண்டு, அது ராஜச குணத்தினுடைய இயல்பு. நம்ம கருணை பணிவு போன்றவையெல்லாம் குறையதான் இருக்கும். அப்போ ராஜச குண சார்பும் அந்த ஆன்மாவுக்கு ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். தாமச குணம் எப்படி இருக்கும், உழைப்பும் இருக்காது அதே சமயத்தில் பணிவும் இருக்காது. என்னன்னா பொறாமை சோம்பேறித்தனம், அதுதான் தாமச குணத்துக்கு வந்து பளிச்சுன்னு அதை புரிஞ்சுக்கணும்னா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் இருந்தாலே மறுபக்கம் பொறாமை தான். என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம், அதே சமயத்தில் பலனுக்கு மட்டும் ஆசைப்படுதல் இல்லையா. உழைக்க தயாராக இல்லை ஆனால் பலனுக்கு மட்டும் ஆசைப்படுதல். ஆனால் உழைக்காட்டா பலன் எப்படி கிடைக்கும், அப்ப உழைத்து பலன் பெறுவர்களை பார்த்து பொறாமைப்படுது. சோம்பல் இருந்தாலும் அடுத்த அந்த பொறாமை குணம் வந்துடுமே. ஆகையினாலே இந்த மாதிரி கீழ்நிலையில இருப்பது தாமத குணம். சரி, இதுல வந்து தாமத குணத்திலும் வந்து சாத்வீகத்தினுடைய இயல்புகள் சில சமயம் மேலவங்களா, ஏன்னா ஒரே ஒரு குணம் தான், வேற ரெண்டு குணங்களும் கிடையாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது இல்லையா. அந்த முக்குணங்களும் ஆன்மாக்கள்கிட்ட வந்து மாறி மாறி தான் தோன்றும், எப்பவும் ஒரே குணமே மேலோங்கி இருக்காது. பெரும்பாலும் ஒரு குணம் மேலோங்கி இருப்பவர்களை தான் நாம வந்து இவரெல்லாம் சாத்வீகமானவர்கள் சொல்லலாம். அப்படின்னா பெரும்பாலும் இவரெல்லாம் சாத்வீக குணம் தான் இருக்கும் சில சமயங்கள்ல தான். ஆனா சில சமயங்கள்லயும் அந்த மற்ற ரெண்டு குணங்களும் தலைதூக்குவதை நான் பார்க்கலாம். அதெல்லாம் நாம வந்து காப்பியத்திலிருந்து எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தா மிகவும் விரியும். நம்ம வந்து நாம எவ்வளவோ புராணங்கள்லாம் கேட்டிருக்கிறோம், அதை நாம எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டியது. அதனாலதான் வள்ளுவர் பிறந்தவை சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்றார். யார் யார் வாய் கேட்பினும் ஏன் சொன்னார்கள் வள்ளுவர் பிறந்தவை, ஐயா சொல்பவர்கள் வந்து சான்றோர்கள் நான் அப்படி கேட்ட வேண்டிதானே, அதுல மெய்ப்பொருள் காணணும்னு சொல்லி நாம எதுக்கு அந்த ஆராய்ச்சியில எல்லாம் இறங்கணும். அது மாதிரி கீழானவர்கள் சொல்லிட்டாங்க ஐயா சொல்லுவாங்க வேண்டாத அப்படின்னு அதை நம்ம ஆராயவே வேண்டாம், தள்ளிட வேண்டிதானே அப்படின்னா தள்ளக்கூடாது சொல்லிட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும் போது இதுதான் காரணம். மூன்று குணங்களும் வந்து எல்லாரிடத்திலும் மாறி மாறி எழும், எப்பவும் ஒரு குணமே எழாது, மூன்று குணங்களும் மாறி மாறி எழும். அப்படி மாறி மாறி எழும்போது வந்து வந்து மேலானவர்களிடம் வந்து சில சமயம் தமோ குணமும் மேலிடலாம், கீழானவர்களிடத்துல வந்து எப்போதுமே தமோ குணத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வழி சத்துவகுணம் மேலிடலாம், எப்போதும் சத்துவகுணத்தை சார்ந்திருப்பவர்களுக்கு ஒரு வழி ரஜோகுணமோ தமோ குணமோ மேலிடலாம். அதனால உயர்ந்தவர்களிடத்தை வந்து தவறான கருத்தும் கீழானவர்களிடமிருந்து சிறந்த கருத்தும், நண்பர்களிடமிருந்து நமக்கு ஒவ்வாத கருத்தும், பகவரிடமிருந்து கூட நமக்கு ஏற்புடைய கருத்தும் எப்பவாவது தோன்றும். அதுக்காக வேண்டி சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் வந்து என்ன அடிக்கடி அவர்கள் வந்து தமோ குண சார்பு கொள்வார்களா, எப்பவாவது எப்பவாவது அப்படி தோன்றும். அதனாலதான் அது எப்ப தோன்றும் சொல்ல முடியாது இல்லையா. அதனாலதான் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வந்து திருக்குறளுக்கு தலை சிறந்த உரை வழங்கிய பெருமகனார் பரிமேலழகர் உரையிலிருந்து பெறப்படுகின்ற செய்தியாகும் சொல்லுவார். யார் யார் வாய் கேட்பினும் ஏன் சொன்னார்னா அப்படின்னு சொல்லுவார். குணங்கள் மூன்றும் மாறி மாறி வருதலான், உயர்ந்த பொருள் இழிந்தோர் வாயினும், இழிந்த பொருள் உயர்ந்தோர் வாயினும், உறுதிப்பொருள் பகைவர் வாயினும், கெடுபொருள் நட்டோர் வாயினும், ஒரோவழி கேட்கப்படுதலான். இந்த ஒரோவழியை தான் அண்டர்லைன் பண்ணணும். ஒரோவழி எப்பவாவது ஒரோவழி கேட்கப்படுதலான், யார் யார் வாய் கேட்பினும் என்றார் அப்படின்னு அந்த இடத்துல எழுதுறார். ஆகவே இந்த முக்குணங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த புத்தி தத்துவத்தை பற்றி சொல்லும் போது நமக்கு அதை நல்லா புரிந்து கொள்ளலாம். நம்ம அனுபவமே இந்த மூன்று குணங்கள்ல தான். இந்த மூன்று குண பாவகங்களை இன்னும் மிக விரிவாக சொல்வார்கள். அதையெல்லாம் இங்க விரிக்கவில்லை. சிவஞான பாடியத்திலே நம்முடைய பாடிய ஆசிரியர் அற்புதமாக விரித்து சொல்கின்றார். அதெல்லாம் சிவாகமங்களிலிருந்து நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள். அது அப்படி அளவில்லாத புத்தி குண பாவகங்கள், அந்த குண பாவகங்கள் அளவில்லாமல் இருக்கின்றன என்பதற்கு திருமுறையிலும் பிரமாணம் உள்ளது. அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டு அப்படின்னு திருவாசகத்திலே ஒரு பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்கின்றார். பாடலின் முதலடியே அப்படித்தான் இருக்கின்றது. அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டு என்று இருக்கின்றது. ஆக இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து குணதத்துவம் தோன்றுகிறது. அந்த குணதத்துவத்தில் சாத்வீகம் ராஜசம் தாமதம்னு மூன்று குணங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் வந்து சாத்வீகத்தில் சாத்வீகம் முதலாக ஒன்பது வகைப்பட்டு இருக்கின்றன என்று சொன்னார். தான் மூன்றாய் மும்மூன்றாகும். மும்மூன்றுன்னா மும்மூன்று ஒன்பது. இருங்குண ரூபமாகி இயங்கிடும் எங்கும் ஆன்மா, இது மூன்றாம் அடி. ஆனா பொருள் பார்க்கும் போது இது கடைசியில் வச்சுக்கணும். நான்காம் அடிக்கு தான் அடுத்து பொருள் பார்க்கணும். இரண்டாம் அடிக்கு பொருள் பார்த்துட்டு நான்காம் அடிக்கு வந்து விட வேண்டும். என்ன பெருங்குண வடிவாய் போக சாதனம் பெந்தமாமே. என்ன போக சாதனம்? போக சாதனம்னா போகத்திற்குரிய சாதனம். போகத்திற்குரிய சாதனம் நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை. போகத்திற்குரிய சாதனம் எது அப்படின்னா இந்த குணதத்துவம் தான் போகத்திற்குரிய சாதனம். அதாவது இந்த குணதத்துவம் என்று என்பதில்லை, இந்த குணதத்துவத்திலிருந்து தோன்றக்கூடிய புத்தி முதலிய தத்துவம் அவைதான் போக சாதனம். போகத்திற்குரிய சாதனமாய் அதன்கண் தோன்றும் புத்தி முதலிய தத்துவங்கள் எதன்கண் தோன்றும்? குணதத்துவத்திலிருந்து தோன்றும். குணதத்துவத்திலிருந்து போகத்திற்குரிய கருவியாக தோன்றக்கூடிய அந்த புத்தி தத்துவமும் பிற தத்துவங்களும் எப்படி இருக்கும்? பெருங்குண வடிவாய், பெரிய குணவடிவாயே இருக்கும். மூலப்பகுதி சொல்லியாச்சு முக்குணங்களால் ஆனது. ஆனா முக்குணங்களும் பிரிந்து இருக்க மாட்டா, வந்து எல்லாம் வந்து அவை ஒரே திரட்சியா இருக்கும். அதுல மூலப்பகுதியில் இருந்து குணதத்துவம் என்பது தோன்றியது, அதுல மூன்று குணங்களும் பிரிந்து விளங்கும். இனி இந்த குணதத்துவத்திலிருந்து தோன்றக்கூடியது புத்தி தத்துவம். அப்புறம் அந்த புத்தியிலிருந்து மற்ற அந்த கரணங்கள், பொறிகள், பூதங்கள் எல்லாம் தோன்றும். அவை எல்லாமே வந்து இந்த மூன்று குணங்களாக தான் விளங்கும். அதான் ஏன்னா குணதத்துவம் வேற ஒன்றும் இல்லையே, மூன்று குணங்கள் தானே. ஆகவே இந்த மூன்று குணங்களிலிருந்து தோன்றக்கூடிய ஏனைய எல்லா ஆன்ம தத்துவங்களும் பெரும் குணவடிவாகவே இருக்கும். இந்த மூன்று மாயா குணமயமாகவே இருக்கும். அப்ப உலகம் முழுக்க முக்குணமயம்தான். ஆகவே பெருங்குண வடிவாய் பெந்தமாமே, பெரிய குணவடிவேயாய் முதல்வன் ஆணையால் உயிரை பந்திக்கும், எங்கும் ஆன்மா இருங்குண ரூபமாகி இயங்கிடும். மூன்றாம் அடியை வச்சுக்கணும். எங்கும் ஆன்மாவும் முதல்ல வச்சுக்கணும். எங்கும் ஆன்மா, எங்கும்னா என்ன? போகம் நுகரும் இடம் எங்கும். உலகத்தில் ஆன்மா வந்து வீட்டிலையும் போகம் நுகருது, வெளியே நுகருது, பல இடங்கள்ல போகங்கள் நுகருது. போகம் நுகருகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆன்மா எப்படி இருக்கும்? பெரிய குணரூபமாகவே இருக்கும் என்று கூறினார். ஆகவே இந்த குணதத்துவத்திலிருந்து தோன்றக்கூடிய புத்தி தத்துவம், அதிலிருந்து தோன்றக்கூடிய ஏனைய ஆன்ம தத்துவங்கள் இவையெல்லாம் இந்த முக்குண வடிவாகவே இருக்கும். மேலும் போகம் நுகரக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த ஆன்மாவும் வந்து சார்ந்ததனமாவதல்லவா? அப்போ அந்த முக்குணமயமான தத்துவங்களை சார்ந்து முக்குணமயமான போகங்களையே நுகர்ந்து ஆன்மாவும் முக்குணமயமாகவே இருக்கும் என்று சொன்னார்கள். அதான் உயிரும் பெரிய அக்குண ரூபமாய் நிற்கும் என்க. இந்த சுவாமியுடைய உரை அதன்பின் மூலப்பகுதி கலை நின்றும் அவ்வியத்த குணவடிவாய் தோன்றி தன்கண் நின்றும் வியத்தமாய் தரப்படும் குணதத்துவம் சாத்விகம் முதலிய மூவகையாய் அவற்றுள் ஒவ்வொன்றும் உத்திரப்பட்டு ஒன்பது வகையா போகத்திற்கு சாதனமாய் அதன்கண் தோன்றும் புத்தி